We praise the Lord for giving us another opportunity to come together around His presence.
அவருடைய சமூகத்திலே மீண்டுமாய் ஒரு முறை நாம் எல்லாரும் கூடிய ஒரு முறையாய் தேவ நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்.
The most important person in our midst is the Lord Jesus Christ.
நம்முடைய மத்தியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And we must never forget that.
அதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக் கூடாது.
Even when we sing songs, we must not get so taken up with the songs that we forget who we are singing it to.
பாடலை பாடும் பொழுதும் கூட அந்த பாடலிலேயே நாம் ஈடுபட்டு திளைத்து போய் யாரை குறித்து பாடுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
That's a mistake I also have done many times.
பல சமயங்களிலே இந்த தவறை நானே செய்திருக்கிறேன்.
That when I'm singing a song which I'm very familiar with, then I don't think of the words I'm singing to Jesus.
மிகவும் பழக்கப்பட்ட பாடலை நான் பாடும் பொழுது அதில் உள்ள வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் புரிந்து பாடாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கிறேன்.
And so it's good for us to remember, even when we come around the word of God, that Jesus is in our midst and we want to listen to him.
தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இருக்கிறார், அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையில் இருப்பது நல்லது.
Jesus spoke to his disciples many times about his return to the earth.
இயேசு பல சமயங்களிலே மீண்டுமாய் அவர் பூமிக்கு திரும்பி வருவதை குறித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் பேசி இருக்கிறார்.
And those early disciples were expecting to see him come back in their lifetime.
அந்த ஆதிகால சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்திலேயே இயேசு திரும்பி வந்துடுவார் என்ற ஆர்வத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள்.
Because they thought everything would finish very quickly.
எல்லாமே சீக்கிரமாக முடிவடைய போகிறது என்று அவர்கள் எண்ணினார்கள்.
But now we are living in the time where so many things are happening in the world that indicate that the coming of the Lord is very near.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை பல அடையாளங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இப்பொழுது நடைபெறுகிற காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
And we must always live with the expectation that we will see the Lord in our lifetime.
நம்முடைய வாழ்நாள் காலத்திலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதை நாம் காண போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு கூட வாழ்வது மிகவும் நல்லது.
There's nothing wrong in that.
அதிலே தவறு ஒன்றுமில்லை.
Some of us may not live till the Lord comes.
நம்மிலே ஒரு சிலர் ஆண்டவர் வரும்வரை உயிர் வாழ வரும்வரை இல்லாமல் இருக்கலாம்.
But till our last day on the earth, our goal is not the grave but the sky.
ஆனால் நம்முடைய வாழ்நாளின் கடைசி நாள் வரை நம்முடைய லக்கு பூமியில் உள்ள கல்லறையா இருக்க கூடாது. மத்திய ஆகாயத்திலே நாம் தேவனை சந்திக்கக்கூடிய அந்த லக்கு உடையவர்களா இருக்க வேண்டும்.
Let me show you 1 Thessalonians 4.
1 தெசலோனிக்கேயர் 4 ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன்.
Yeah, that's fine. 1 Thessalonians 4 and verse 15.
1 Thessalonians 4 அதிகாரம் 15வது வசனம்.
See, Paul is speaking about his own expectation.
பவுல் தன்னுடைய சொந்த எதிர்பார்ப்பை அவர் இங்கே எழுதுகிறார்.
And he doesn't say those who are alive will be taken up. He says we who are alive will be taken up.
உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று அவர் சொல்லவில்லை, உயிரோடு இருக்கும் நாம் என்று தன்னையும் சேர்த்து சொல்கிறார்.
So even if you are 100 years old,
உங்களுக்கு 100 வயதா இருந்தாலும் சரி,
you say we who are alive are looking for the coming of the Lord.
உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் ஆண்டவராகிய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும்.
So there are many people who when they think about the coming of the Lord, they only think of all the wars and famines and the signs of his coming.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அநேகர் எண்ணும் பொழுது அவர் வருகையின் அடையாளங்களாகிய பஞ்சமும் யுத்தங்களையுமே அவர்கள் எண்ணுகிறார்கள்.
And then others think about Israel and things that are happening around Israel.
இன்னும் ஒரு சிலர் ஆண்டவருடைய வருகை குறித்து எண்ணும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து தியானிக்கிறார்கள்.
But a lot of people who are studying all these things are not ready for the coming of Christ.
ஆனால் இவைகளை குறித்து படிக்கிறவர்கள் உண்மையான ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை.
And then there are others argue about whether the church will go through the tribulation or escape the tribulation.
இன்னும் ஒரு சாரார் சபையானது உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து செல்லுமா அல்லது உபத்திரங்களுக்கு தப்பி அது எடுத்துக் கொள்ளப்படுமா என்றும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Jesus said very clearly that the church will go through the tribulation.
சபையானது உபத்திரங்களுக்குள்ளாக கடந்து செல்லும் என்பதை இயேசு தெளிவாக சொல்லி இருக்கிறார்.
But those are not the things we look forward to.
ஆனால் இவைகளையே நாம் எதிர்பார்த்திருக்க கூடிய காரியங்கள் அல்ல.
We must think today, how can I be ready for the coming of the Lord?
எப்படி நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை குறித்து நான் இப்பொழுது சிந்திக்க வேண்டும்.
The signs may be there.
அடையாளங்கள் வருகின் அடையாளங்கள் இருக்கலாம்.
But we don't have to spend our time studying the signs.
ஆனால் வருகின் அடையாளங்களை படித்துக்கொண்டு நம்முடைய காலத்தை வீணாக்க தேவையில்லை.
We don't have to spend our time thinking, is this one of the signs of the Lord's coming?
இவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு அடையாளமா என்றும் நாம் எண்ணி அதையும் படித்துக் கொண்டிருக்க தேவையில்லை.
Let's turn to Matthew 24.
மத்தேயு 24 அதிகாரத்தை நாம் எடுத்துக் கொள்வோம்.
When Jesus spoke about his coming,
இயேசு தம்முடைய வருகையை குறித்து அவர் பேசுகிறார்.
The main thing he said was this, verse 42.
மத்தேயு 24 அதிகாரம் 42 வசனத்தில் அவர் சொன்ன பிரதான காரியம் இதுதான்.
Be on the alert, for you do not know which day your Lord is coming.
ஊளியே அவர் எப்பொழுது வருகிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்கள். 24 அதிகாரம் 42 வசனம், உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள்.
சோ when you don't know when the Lord is coming, should we just be looking at the signs?
ஆகவே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று அறியாமல் இருக்கும் பொழுது நாம் அடையாளங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டுமா?
No.
இல்லை.
We see the signs, that's okay. It's exactly like the Lord said it'll happen.
நாம் சுற்றுமுற்றிலும் இருக்கக்கூடிய வருகையின் அடையாளங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னது போலவே இருக்கிறது, நல்லதுதான்.
But we must be on the alert, that's the main thing.
ஆனால் பிரதானமான காரியம் என்னவென்றால் நாம் விழித்திருக்க வேண்டும்.
Again in verse 44.
44 வசனத்தில் மீண்டும் ஆய் பார்க்கிறோம்.
For this reason be ready, for the son of man is coming at an hour when you don't think he will.
நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
So many people in the world through the years have said Jesus is coming on so and so date or so and so year.
உலகத்திலே பலர் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த மாதத்திலே இந்த நாளிலே வரப்போகிறார், இந்த வருஷத்திலே வரப்போகிறார் என்று சொல்லி அநேகர் சொல்லி இருக்கிறார்கள்.
But they've all been wrong.
ஆனால் அவர் அத்தனை பேரும் சொன்னதும் தவறுதான்.
We don't know when he's coming.
அவர் எப்பொழுது வருவார் என்று நமக்கு தெரியாது.
In fact he said he's going to come at an hour when you don't think he'll come.
அவர் இந்த நேரத்திலே வருவார் என்று நாம் எதிர்பார்க்காத நேரத்திலே வருவார் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார்.
So what should all of us do then?
அப்படியானால் நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்?
See verse 45.
45 வசனம்.
Who then is that faithful and wise slave whom his master will put in charge of his household?
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்?
How shall we be ready?
எப்படி நாம் ஆயத்தமாக இருக்க முடியும்?
Two things mentioned in that verse.
இந்த வசனத்தில் இரண்டு காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
If you want to be ready for the coming of Christ,
கிறிஸ்துவின் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால்,
you don't have to understand the signs.
அடையாளங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்லை.
You may not even have studied the Bible.
வேதத்தையும் கூட நீங்கள் முழுமையாக படித்தெல்லாம் இருக்கலாம்.
You must be faithful and you must be wise.
நீங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் விவேகமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும்.
That's very important for the last days.
கடைசி நாட்களிலே இந்த இரண்டு மிக முக்கியம்.
So if you are going to concentrate on something in the coming days, I want to encourage you to concentrate on faithfulness and wisdom.
வரக்கூடிய நாட்களிலே ஏதோ ஒன்றிலே நான் அக்கறை செலுத்த போகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களாகில், இந்த விஷயத்திலே உண்மையும் விவேகமா இருப்பதிலே உங்கள் அக்கறையை செலுத்துங்கள்.
Because the Lord wants to put each of us in charge of his house.
என்றால் தேவன் தம்முடைய வீட்டிலே ஒவ்வொருவரையும் அவர் எஜமானாக பொறுப்பாக வைக்க போகிறார்.
To give them their food at the proper time.
ஏற்ற வேளையிலே போஜனம் கொடுக்கும்படியாக விசாரிப்பவர்களை வைக்க போகிறார்.
You say, well, I'm not an elder brother in the church, so how does that verse apply to me?
நான் சபைக்கு ஒரு மூத்த சகோதரன் அல்ல, ஆகவே இந்த வசனம் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தும் என்று நீங்கள் கேட்கலாம்.
Aren't you an elder in your home?
உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு மூத்த சகோதரரோ மூப்பராகவோ இல்லையா?
Father and mother are elders in the home.
தகப்பனும் தாயும் குடும்பத்திலே மூப்பர்களாக இருக்கிறார்கள்.
And your home is also God's house.
உங்களுடைய குடும்பமும் தேவனுடைய வீடாக இருக்கிறது.
Even if you have one little baby, that's all in your house.
உடைய குடும்பத்திலே ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறது என்றாலும் அது தேவனுடைய வீடாக இருக்கிறது.
And you are in charge of that house.
நீங்கள் அந்த வீட்டிற்கு பொறுப்பாக இருக்கிறீர்கள்.
God has appointed you in charge of that little house of his called your home with one little child.
உங்களுடைய குடும்பம் அந்த ஒரு குழந்தை உள்ள ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய வீட்டிற்கு தேவன் உங்களை பொறுப்புள்ளவராக நியமித்திருக்கிறார்.
And it says here he has appointed you as a servant in that house.
அந்த குடும்பத்திலே ஒரு வேலைக்காரனாக உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்.
To give the food to the people in your home.
உங்க குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக உங்களை வைத்திருக்கிறார்.
That is spiritual food.
அது ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும்.
That means you have to bring up your children in godly ways for the Lord.
தேவனுக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை தெய்வ பக்தியிலே தெய்வ பயத்திலே வளர்க்க வேண்டும்.
And if you are an elder in a church, you have to be a servant in that church to serve food to people.
நீங்கள் ஒரு சபையில் மூப்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் ஒரு வேலைக்காரனாக அங்கே இருக்கிறீர்கள்.
And some of you may say, I'm not married, I'm just a young brother or young sister.
எனக்கு திருமணமாகவில்லை, நான் வாலிப சகோதரனாக அல்லது வாலிப சகோதரியாகத்தான் இருக்கிறேன் என்று உங்களில் ஒரு சிலர் சொல்லலாம்.
You know, in our church in Bangalore, most of the Sunday school teachers are young brothers and young sisters.
பெங்களூர்லே உள்ளதன எங்களுடைய சபையிலே ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்களே அநேகர் வாலிப சகோதரர்கள் வாலிப சகோதரிகள்.
They are in charge of the Sunday school small children.
அங்கே சிறு பிள்ளைகள் மத்தியில் இருக்கக்கூடிய சண்டே ஸ்கூலுக்கு அவர்கள்தான் பொறுப்பாக இருக்கிறார்கள்.
Even if you are not a Sunday school teacher,
நீங்கள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இல்லாவிட்டாலும் சரி,
there are so many little children in your church.
உங்களுடைய சபையிலே அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
And you young brothers and young sisters can help them.
வாலிப சகோதரர்களே வாலிப சகோதரிகளே நீங்கள் அந்த சிறார்களுக்கு உதவி செய்ய முடியும்.
You know the way you young sisters dress is an example to the little girls.
வாலிப சகோதரிகள் ஆடை அணிகிற விதம் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க முடியும்.
And you young brothers can encourage those little children.
வாலிப சகோதரர்களே நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம்.
It's very easy.
மிகவும் எளிதான காரியம்.
All you young brothers must have a burden in your heart that I want to bring these little children to Christ.
இந்த சிறு பிள்ளைகளை எப்படி கிறிஸ்துவண்டை வழிநடத்த முடியும் என்றதானே ஒரு பாரம் மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதும், அதை செய்துவிட முடியும்.
And you know it's difficult to win an older person's heart.
வயது ஆனவர்களுடைய இதயத்தை கவருவது என்பது கடினம்.
But a little child's heart is very easy to win.
ஆனா சின்ன பிள்ளையுடைய இதயத்தை எளிதாக நீங்கள் ஆதாயப்படுத்தி விடலாம்.
All you got to do is give him one chocolate.
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சாக்லேட் வாங்கி கொண்டு போய் கொடுங்கள்.
That's enough.
அது போதும்.
You have won his heart forever.
அவருடைய இதயத்தை நீங்கள் என்றென்றைக்குமாய் ஆதாயப்படுத்தி விட்டீர்கள்.
How easy it is.
எவ்வளவு எளிது பாருங்கள்.
Once you've given him a chocolate, you can lead him to Christ.
ஒரு முறை சாக்லேட் கொடுத்து விட்டால் போதும், ஆண்டவரண்டை நீங்கள் எளிதாக வழிநடத்தி விடலாம்.
He will listen to you.
நீங்கள் பேசுவதை கேட்பான்.
God has put, if you are born again, immediately you become a servant of the Lord.
நீங்கள் மனம் திரும்பினவர்களாக இருந்தால் உடனடியாக நீங்கள் தேவனுடைய ஊழியராய் மாறிவிடுகிறீர்கள்.
You don't have to wait till some elder lays his hands on you or any such thing.
ஒரு மூப்பர் உங்கள் தலை மீது கை வைத்து பொறுப்பை கொடுத்து ஜெபிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க தேவையில்லை.
Jesus has laid his nail pierced hands on your head.
இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை ஏற்கனவே உங்கள் தலை மீது அவர் வைத்திருக்கிறார்.
That's how the Lord called me to his service.
அப்படிதான் தேவன் என்னை இந்த ஊழியத்திற்கு அழைத்தார்.
No elder brother laid hands on my head.
எந்த ஒரு மூப்பரும் என்னுடைய தலையிலே கை வைத்து ஜெபிக்கவில்லை.
But Jesus laid his hands and said, I call you to serve.
ஆனால் இயேசுவே தம்முடைய கரங்களை என்னுடைய தலையிலே வைத்து நான் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறேன் என்று சொன்னார்.
I was only 24 years old.
அப்பொழுது எனக்கு 24 வயதுதான் இருந்தது.
So recognize that if you are born again, you've given your life to Christ, you are a servant in God's house.
நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து விட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஒரு தேவ ஊழியர்.
And God wants you to serve other people who are younger than you.
உங்களை காட்டிலும் வயதிலே குறைவானவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் தேவன் உங்களை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார்.
You must take that seriously.
இதை நீங்கள் மிகவும் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Don't just say the elders do that.
இதெல்லாம் மூப்பர்கள் செய்து கொள்ளட்டும் என்று சொல்ல வேண்டாம்.
Some of the brothers who are responsible do that.
பொறுப்பான சகோதரருடைய வேலை இது என்று சொல்லி நீங்கள் கை கழுவி விட வேண்டாம்.
In the body of Christ, everybody has a function just like the everybody every part of this body has a function.
எப்படி இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலை உண்டோ அதுபோல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் உண்டு, வேலை உண்டு.
You look at your body, is there any part of your body doesn't have some function?
உங்களுடைய சரீரத்தை பாருங்கள், ஏதாவது பகுதி உங்களுடைய சரீரத்தினுடைய உறுப்பு வேலை இல்லாமல் இருக்கிறதா?
Can you cut out even one of them?
அந்த உறுப்பிலே தேவையில்லை என்று சொல்லி எதையாவது நீங்கள் வெட்டிவிட முடியுமா?
Even hair, a little thing, has got a function.
தலையில் இருக்கக்கூடிய முடிக்கு கூட ஒரு வேலை உண்டு.
we don't want to lose, we don't want to lose one part of any part of this body.
Indha sarithrathil ulla avayavangalile oru avayavathai kuda nam ilappadharku thayaraga illai.
And the great tragedy in the church is that many members are paralyzed.
ஆனால் இன்றைக்கு சபையில் உள்ளதான பரிதாபம் என்னவென்றால் அநேக அவயவங்கள் செயலிழந்து வாதம் வந்தது போல காணப்படுகிறார்கள்.
Think if your one hand was paralyzed.
உங்களுடைய ஒரு கை செயலிழந்து வாதம் வந்த கை போல
one leg is paralyzed.
அல்லது உங்களுடைய காலிலே வாதம் வந்து விட்டது என்று சொன்னால்
what a big problem that will be.
அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
That's how many churches are.
இப்படி தான் அநேக சபைகள் காணப்படுகிறது.
They just leave it to the elders to do everything.
எல்லாமே மூப்பர்கள் பார்த்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள்.
And the others do very little.
மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியம் மிகவும் சொற்பமாக இருக்கிறது.
You may be spreading the mat and putting the chairs. That's a good thing.
நீங்கள் சபையிலே ஆலயத்திலே வந்து நீங்கள் பாய் போடலாம், நாற்காலிகளை அடுக்கி வைக்கலாம், நல்லதுதான்.
You clean the bathrooms, very good.
அங்கே உள்ளதான கழிவறையை சுத்தம் செய்கிறீர்கள், குளியலறை சுத்தம் செய்கிறீர்கள், நல்லதுதான்.
I want to encourage all of you who are born again to take some spiritual responsibility also in the church.
மறுபடியும் பிறந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்போடு கூட ஆவிக்குரிய பொறுப்பையும் சற்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
Once you go to heaven you won't have a chance to serve like that.
நீங்கள் பரலோகத்துக்கு போன பிறகு இதுபோல ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு அங்க தருணமே கிடைக்காது.
If you want to serve the Lord, this is the only life where you have a chance.
நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே உங்களுக்கு தருணமாக இருக்கிறது.
The only time you have a chance to show your love for Jesus Christ, for what he did for you.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை காண்பிக்கும்படியாக அந்த அன்புக்கு மாறுதலும் செய்யும்படியாக இந்த வாழ்க்கை ஒன்றே உங்களுக்கு தருணமாக இருக்கிறது.
I've served the Lord for more than 50 years now.
நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன்.
I say Lord, I still want many more years to serve you.
ஆண்டவரே இன்னும் பல ஆண்டுகள் உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு தாரும் என்று கேட்கிறேன்.
I'm not happy. I don't feel I've done enough for you.
ஆண்டவரே உமக்கு போதுமான அளவு செய்து விட்டேன் என்று எண்ணுகிறதில்லை கர்த்தாவே, எனக்கு திருப்தி இல்லை ஆண்டவர் சொல்கிறேன்.
When I think about what you did for me on the cross.
நீர் எனக்கு சிலுவையிலே செய்த காரியத்தை எண்ணி பார்க்கும் பொழுது
I have not done enough. I have to do some more.
ஆண்டவரே நான் போதுமான அளவு செய்யவே இல்லை, இன்னும் அதிகமாக நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே.
I want to live some more years to serve you.
ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய முடியாக இன்னும் ஒரு சில ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும்.
You must have that desire.
உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும்.
Lord, you have done so much for me.
ஆண்டவரே எனக்கென்று எவ்வளவாக செய்திருக்கிறீர்.
I don't want to just spread the mats and put the chairs.
எப்பொழுதுமே ஆண்டவரே சபையிலே போய் பாய் விரித்து நாற்காலிகளை அடுக்கி வைக்கக்கூடிய வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை.
I'll do that.
நான் அதை செய்வேன்.
But I want to help my younger ones spiritually.
ஆனால் என்னை காட்டிலும் வயதிலே குறைவுள்ளவர்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே.
Don't say I'm too young to do that.
நான் செய்வதற்கு எனக்கு வயது போதாது, நான் மிகவும் சிறியவன் என்று சொல்ல வேண்டாம்.
What does it say? Master will put you in charge of some people.
இங்கே ஒரு சில மக்களுக்கு முன்பதாக உங்களை விசாரிக்க முடியாத எஜமான் உங்களை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
God's house is so huge.
தேவனுடைய வீடானது பெரிய வீடு.
Look at the number of people here, all from our churches in Tamil Nadu.
இங்கே எவ்வளவு பேர் கூடி இருக்கிறார்கள் என்று பாருங்கள், எல்லாருமே நம்முடைய தமிழ்நாடு சபையிலிருந்து வந்திருக்கிறார்கள்.
We have not invited outsiders here.
நாம் வெளியில இருக்கிறவர்களை இந்த கூட்டத்திற்கு அழைக்கவில்லை.
These are all from our churches.
எல்லாருமே நம்முடைய சபையிலிருந்து வந்தவர்கள்.
How can the few elders in Tamil Nadu take care of all these?
சபையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மூப்பர்கள் எப்படி இவ்வளவு பேரையும் பொறுப்படுத்திக் கொள்ள முடியும்?
Every from now on every brother every sister must say I want to take some responsibility.
இப்பொழுதிலிருந்து ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் நான் ஆவிக்குரிய பொறுப்பை எடுக்க போகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
I want to be ready for your coming Lord.
ஆண்டவரே என்னுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக வேண்டும் ஆண்டவரே.
Maybe I don't have responsibility for 50 people.
50 பேருக்கு ஒருவேளை எனக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம்.
Maybe 2 people.
ஒருவேளை இரண்டு பேருக்கு பொறுப்பு.
I want to take care of those 2.
ஆண்டவரே இந்த இரண்டு பேரை நான் பொறுப்பெடுக்க விரும்புகிறேன்.
I want to take it very seriously to bring them up in the fear of God.
அவர்களை தேவ பயத்திலே ஆண்டவரே கொண்டு வருவதற்கு நான் அதை மிகவும் கருத்தா எடுத்துக்கொள்கிறேன்.
If you're a mother,
நீங்கள் ஒரு தாயாக இருந்தால்,
or if you're a young brother or sister in the church,
அல்லது நீங்கள் சபையிலே இளம் சகோதரனாக இளம் சகோதரியாக இருந்தால்,
you young sisters, ask the Lord to lead you to some young girls whom you can encourage to follow Jesus.
வாலிப சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரே உற்சாகப்படுத்த முடியாய் என்னை, ஆண்டவரே ஒரு சில தேவையுள்ள வாலிப சகோதரத்தில் என்னை வழிநடத்தும்
சகோதரிகள்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை காண்பித்து உம்மண்டை இழுக்கும்படியாக ஆண்டவரே என்னை ஒரு சில வாலிபரண்டைக்கு வழிநடத்தும் என்று சொல்லி வாலிப சகோதரர்களை நீங்கள் கேளுங்கள்.
When my children were 18, 19 years old,
என்னுடைய பிள்ளைகளுக்கு 18-19 வயதா இருக்கும் பொழுது
they couldn't preach.
அவர்களால் பிரசங்கிக்க முடியவில்லை.
But I told them, in any church you go, go to the little children.
நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? எந்த சபைக்கு போனாலும் சின்ன பிள்ளைகளிடத்திலே போங்கள் என்று சொன்னேன்.
Speak to them.
அவர்களிடத்திலே போய் பேசுங்கள்.
elders don't talk to them usually.
மூப்பர்கள் அவர்களிடத்தில் பேசுவதில்லை.
You go and encourage them.
நீங்கள் போய் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள்.
If you visit a home,
ஒரு குடும்பத்தை போய் சந்தித்தால்,
encourage the children there.
அங்குள்ள சின்ன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள்.
And that's how they all started their ministry.
இப்படித்தான் அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள்.
So we can all have some people we can do something to lead them closer to Jesus.
ஆகவே நாம் எல்லாருமே ஒரு சில மக்களோடு கூட வேலை செய்து அவரோட நேரத்தை செலவு செய்து அவர்களை இயேசுவை வழிநடத்த முடியும்.
So think of this verse as applying to you.
ஆகவே இந்த வசனம் உங்களுக்கே பொருந்துகிறது போல எடுத்துக்கொள்ளுங்கள்.
Who is this faithful, verse 45, who is this faithful and wise slave whom his master will put in charge of his house to give them their food at the proper time?
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்?
You know, one who can encourage them and help them to grow in the Lord.
உற்சாகப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக வளர்வதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக.
It says here verse 46, blessed is that person whom his master will find doing that when he comes.
46ஆம் வசனத்திலே மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
What will the master do to you when he comes?
அவர் வரும்பொழுது எஜமான் உங்களுக்கு என்ன செய்வார்?
If he finds you faithful and wise,
உன்னை உண்மையுள்ளவனாகவும் விவேகமுள்ளவனாகவும் காணும்பொழுது,
it says here in verse 47, he will put you in charge of all his possessions in heaven.
47ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்படி உண்மை விவேகமுள்ளவனாய் இருந்தால் தன் ஆஸ்தியில் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்கான காரணமாக வைப்பார்.
You're going to have a great reward in heaven.
உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய ஒரு வெகுமதி உண்டு.
Jesus will be so happy when he comes and he finds you are serving his people.
இயேசு மீண்டும்மாய் வரும்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறதாய் உங்களை கண்டால் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார்.
But
ஆனால்
it says if that slave says, oh, my master is not coming for a long time, verse 48.
ஆனால் அந்த ஊழியக்காரனோ, பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர இன்னும் நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு, 48ஆம் வசனம்.
And what does he do?
அவன் என்ன செய்கிறான்?
Instead of feeding, he beats his slaves, verse 49.
49ஆம் வசனத்திலே அவளை போஷிப்பதற்கு பதிலாக அவளை அடிக்க தொடங்குகிறான்.
You know, there are a lot of preachers who beat people when they get into the pulpit.
அநேக பிரசங்கியார்கள் மேடையிலே பேச ஏறினாலே போதும் ஜனங்களை அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள்.
It's not the discipline of a father which is good.
தகப்பனுடைய சிட்சை அது நல்லதுதான், அதுபோல் அவர் செய்வதில்லை.
But it's like this police beating in the jails.
சிறைச்சாலையிலே அங்கே உள்ளதன காவல்காரர் அங்கே உள்ளதன கைதிகளை அடிப்பது போல அடிக்கிறார்.
When police beat prisoners in the jail, that is different from a father disciplining his child.
ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிப்பதற்கும் ஒரு போலீஸ்காரர் சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை அடிப்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் உண்டு.
Discipline of a father disciplining a child is good.
தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கும் பொழுது அது பிள்ளைக்கு நல்லது.
I have disciplined all my 4 physical children and my spiritual children also.
என்னுடைய 4 சரீரபரமான பிள்ளைகளையும் நான் சிட்சித்திருக்கிறேன், ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நான் சிட்சித்திருக்கிறேன்.
But not like a policeman.
ஆனால் ஒரு போலீஸ்காரரை போல அல்ல.
No.
இல்லை.
Like a father.
தகப்பனை போல.
So you got to be careful, all of you elder brothers and those who preach in the pulpit, that you don't do police beating.
அவை மூப்பொருளாக இருந்து மேடையில் இருந்து பிரசங்கம் வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்கள் போலீஸ்காரருடைய அடியை போல நீங்கள் கொடுக்கிறீர்களோ என்று நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
பிகாஸ் போலீஸ் டோன்ட் லவ் தோஸ் பீப்பிள் வென் தே பீட் தம்.
போலீஸ்காரர் அந்த கைதிகள் அடிக்கும் பொழுது அவர்களை நேசிப்பதில்லை.
பட் அ ஃபாதர், ஹி லவ்ஸ் ஹிஸ் சில்ட்ரன் வென் ஹி டிசிப்ளின்ஸ் தம் சோ தட் தே வில் பிகம் பெட்டர்.
ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிக்கும் பொழுது அவர்களை நேசிக்கிறார், அவர்கள் இன்னும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்கிறார்.
சோ ஹியர் ஹி இஸ் டாக்கிங் அபௌட் திஸ் போலீஸ் டைப் ஆஃப் பீட்டிங்.
நீ போலீஸ்காரர் அடிக்கிறது போல இந்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
And it says the master will suddenly come on a day when he doesn't expect.
அந்த 50ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஊழியக்காரர் நினையாத நாளிலே அறியாத நாழிகிலே உன் எஜமான் வந்து.
He will not only beat that servant, it says in verse 15, he'll cut him into pieces and throw him away.
அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று வாசிக்கிறோம்.
He will cut him.
அங்கே அவர்களை வெட்டுவார்
என்று
அவர்களை வெட்டி தண்டிப்பார் என்று வாசிக்கிறோம்.
So this is a parable relating to the coming of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பந்தப்பட்டதான ஒரு உவமை.
In connection with that he used these two words, be faithful and be wise.
இந்த இரண்டு வார்த்தைகள், உண்மையும் விவேகமும் உள்ள என்பது முக்கியமான வார்த்தை.
So now you've understood how that word can apply to every one of us.
ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகளும் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் எப்படி பொருந்துகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா?
So the first word I must that I want to explain to you is this.
ஆகவே உங்களுக்கு நான் விளக்கி சொல்லக்கூடிய முதல் வாசகம் அல்லது வார்த்தை இதுதான்.
In the same parable when Jesus spoke about it,
அதே உண்மையில் இயேசு பேசும் பொழுது,
in Luke chapter 12,
லூக்கா 12 அதிகாரம்
verse 42,
42 வசனம்,
he used another word there.
இங்க வேறு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்.
Instead of servant, he used the word, well, Luke 12:42, who is that faithful and wise steward?
இங்கே லூக்கா 12 அதிகாரம் 42 வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, பணிவிடைக்காரருக்கு தகுதியான நேரத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மை விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யார்?
That's different from a servant.
வேலைக்காரனுக்கும் விசாரணைக்காரனுக்கும் வித்தியாசமா இருக்குது.
A steward is a man who's like who recognizes that everything I have, nothing belongs to me.
விசாரணைக்காரன் அல்லது உக்கிரணக்காரன் என்பவன் யார் என்று சொன்னால், ஒன்றுமே எனக்கு சொந்தமல்ல என்று நன்றாக உணர்ந்தவன்.
See, if you are working in a shop and the owner trusts you and gives the whole shop into your hand, you are working some shop in town.
பட்டணத்திலே ஒரு கடையிலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள். உங்களை நம்பி அந்த எஜமான் முழு பொறுப்பையும் உங்களுக்கு கொடுக்கிறார்.
And everything in that shop, there are so many expensive things there.
அந்த கடையிலே விலையேறப்பட்ட பொருட்கள் பல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது.
Nothing belongs to you.
அதில் ஒன்றும் உங்களுக்கு சொந்தமானதல்ல.
But you are working there.
நீங்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
You must be faithful and you must be wise.
நீங்கள் அங்கே உண்மை உள்ளவர்களாகவும் விவேகம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும்.
But the first thing to recognize is to look around and say, nothing here belongs to me.
அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், சுற்று முற்றும் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல என்று உணர்ந்து கொள்வதாகும்.
See, many of you are working in some shops like that.
உங்களிலே பலர் பல கடைகளிலே இது போன்ற கடைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
It's not your shop. It's not your shop.
அது உங்களுடைய கடை அல்ல.
So you say, well, there's so many expensive things here, but nothing belongs to me.
இங்கே இவ்வளவு விலையேறப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் எனக்கு எதுமே சொந்தமில்லை.
That is the first thing we need to recognize if we want to be faithful to the Lord.
நீங்கள் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம்.
That everything you have, nothing belongs to you.
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சொந்தமானதல்ல.
This is very important.
இது மிகவும் முக்கியம்.
Everything you have belongs to the Lord.
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கே சொந்தம்.
When I was working in the Navy about 50 years ago,
50 ஆண்டுகள் முன்பதாக கப்பற்படையிலே நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது,
I used to earn a very good salary.
நான் நல்ல சம்பளம் சம்பாதித்தேன்.
And the Lord taught me those days.
அந்த நாட்களிலே தேவன் ஒன்றை கற்றுக் கொடுத்தார்.
This is not your money.
இந்த பணம் உன்னுடையதல்ல.
It's my money, the Lord said.
ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய பணம்.
You must recognize always that everything you have belongs to me.
நீ வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்குரியது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்.
I'm giving it to you to use.
நீ பயன்படுத்தும்படியாக நான் உனக்கு அதை கொடுக்கிறேன்.
But it's not yours.
அது உன்னுடையதல்ல.
That was a great lesson for me to learn.
கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமாக அது அமைந்தது.
So more than 50 years ago I learned one lesson that it is not only 10% that belongs to God but 100% belongs to God.
50 ஆண்டுகள் முன்பதாகவே நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், தேவனுக்கு சொந்தமானது 10% மட்டுமல்ல, 100% தேவனுக்கு சொந்தமானது என்பதை கற்றுக்கொண்டேன்.
A lot of people ask Brother Zach, what is the difference between your church and other churches?
சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுடைய சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று பலர் இடத்திலே கேட்கிறார்கள்.
Well, I can say two things.
இரண்டு காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லலாம்.
I say for other churches, the meeting on Sunday is important.
மற்ற சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள்.
But for us, every day is important.
நமக்கு ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள்.
7 days we are worshiping God and living for Him.
ஆண்டவரை 7 நாட்களும் ஆராதிக்கிறோம், 7 நாட்களும் அவருக்காகவே வாழுகிறோம்.
We meet on Sunday only to encourage people to live 7 days for Him.
7 நாட்களும் தேவனுக்கென்று வாழும்படியாக, அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒன்று கூடி வருகிறோம்.
In the Old Testament,
பழைய ஏற்பாட்டு காலத்திலே,
one day belonged to the Lord.
ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய நாள்.
For Israel,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் கர்த்தருடைய
நாள். Saturday,
ஓய்வு நாள், 7ஆம் நாள்.
And all the other days they could do what they like.
மற்ற நாட்கள் எல்லாம் அவர்கள் என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம்.
One day they could not do what they liked, they had to give it for the Lord 100%.
ஆனால் ஒரு நாள் அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்கே கொடுத்தே ஆக வேண்டும், அவர்கள் விருப்பப்படி ஒன்றையும் செய்ய முடியாது.
Now when you come to the new covenant,
நீங்கள் அந்த புது உடன்படிக்கைக்கு வரும்பொழுது,
you become a Christian,
நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் மாறும்பொழுது,
most churches still say Sunday is the Lord's.
அநேக சபைகள் என்ன சொல்றது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள்.
And they say Sunday is the new Sabbath.
ஞாயிற்றுக்கிழமை தான் புதிய ஓய்வு நாள் என்று சொல்கிறார்கள்.
That's wrong.
அது தவறு.
You never find it in the New Testament.
அதை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கவே முடியாது.
When Jesus died,
இயேசு மரித்த பொழுது,
on the Sabbath day he was in the grave.
ஆ ஓய்வு நாளிலே அவர் கல்லறையிலே இருந்தார்.
He buried the Sabbath when he died.
அவர் மரிக்கும் பொழுதே ஓய்வு நாளையும் அடக்கம் பண்ணி விட்டார்.
And then he rose up on the first day of the week.
வாரத்தின் முதல் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார்.
To teach us.
எதை போதிக்கும்படியாக?
Now every day belongs to God.
இப்பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு சொந்தம் என்று நமக்கு போதிக்க
முடியும். This is one of the big differences between old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசம்.
There they gave one day to the Lord, today we give 7 days to the Lord.
அன்றைக்கு ஒரு நாளை மட்டும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தார்கள், இன்றைக்கு நாம் ஏழு நாட்களையும் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம்.
7 days to the Lord does not mean 7 days I am spending in prayer and meetings and reading the Bible.
ஏழு நாட்களையும் ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது ஏழு நாட்களும் நான் வேதத்தை வாசித்து கூட்டங்களிலே வந்து பங்குபட்டு ஜெபத்திலேயே செலவழிக்கிறேன் என்ற பொருள் அல்ல.
No, it means that whatever I do for the glory of God.
நான் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காகவே செய்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம்.
See 1 Corinthians 10 and verse 31.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 30 31 வசனம்.
1 Corinthians 10:31.
1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 31 வசனம்.
The most ordinary thing we do in life is eating and drinking. It says even that must be done for the glory of God.
நாம் செய்யக்கூடிய சாதாரணமான காரியம் புசிப்பதும் குடிப்பதும் அதுவும் கூட நீங்கள் தேவ மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று 1 கொரிந்தியர் 10:31 வாசிக்கிறோம்.
In the Old Testament, one day for the glory of God.
பழைய உடன்படிக்கையிலே தேவனுடைய மகிமைக்காக ஒரு நாள்.
Now 7 days.
இப்பொழுது ஏழு நாட்களும்.
I eat and drink for the glory of God.
நான் சாப்பிடுகிறேன், புசிக்கிறேன், குடிக்கிறேன் தேவ மகிமைக்காக.
I sleep so that I can be fresh for the glory of God.
நான் ஏன் தூங்குகிறேன்? அடுத்த நாளிலே தேவனுடைய நாம மகிமைக்காக நான் புத்துணர்ச்சி பெற்றவனாய் இருக்கும்படியாக.
I work and earn money so that I can take care of my family for the glory of God.
என்னுடைய குடும்பத்தை தேவனுடைய நாம மகிமைக்காக பராமரிக்கும்படியாக நான் போய் வேலை செய்து சம்பாதிக்கிறேன்.
That is why I always tell people, get the best job you can and earn the maximum money you can.
ஆகவே தான் எவ்வளவு சிறந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதோ அந்த வேலையை பெற்றுக்கொள்ளுங்கள், எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிங்கள் என்று சொல்கிறேன்.
That is why I tell parents, as much money and ability your children have, give them a good education.
ஆகவே தான் பெற்றோரை பார்த்து நான் அடிக்கடி சொல்வது என்னவென்றால், எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுங்கள்.
Whatever ability God has given them, let them use it for the glory of God.
அவர்களுக்கு தேவன் என்ன திறனை கொடுத்திருக்கிறாரோ, திறமையை கொடுத்திருக்கிறாரோ, அதை தேவனுடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்தட்டும்.
7 days a week.
வாரத்தில் உள்ள ஏழு நாட்களும்.
One more thing.
இன்னும் ஒரு காரியம்.
In the Old Testament there was a law that your first born male son belongs to the Lord.
பழைய உடன்படிக்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே பிறக்கக்கூடிய முதற் பிறந்த ஆண் மகன் ஒவ்வொன்றும் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று பிரமாணம் இருந்தது.
Not a girl but a boy.
முதல் பிறந்த பெண் அல்ல, முதல் பிறந்த ஆண்.
The first boy belonged to the Lord.
மூத்த மகன் கர்த்தருக்கு சொந்தம்.
That's what he taught Israel.
இஸ்ரவேலுக்கு அதுதான் போதித்தார்.
And the reason was,
அவருடைய காரணம் என்ன?
When you were in Egypt, all the firstborn children of Egypt died.
எகிப்திலே நீங்கள் இருக்கும் பொழுது எகிப்து குடும்பங்களிலே உள்ளதன முதற் பேரானவர்கள் எல்லாம் மரித்து விட்டார்கள்.
But your first born children lived.
ஆனால் உங்களுடைய முதற் மூத்த மகன்களோ பிழைத்தார்கள்.
Because you put the blood outside your door.
நீங்கள் வெளியே அந்த நிலை வாசல் நிலைக்காலிலே ரத்தத்தை பூசினபடினாலே அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள்.
But
ஆனால்
your first born son was saved, therefore he belongs to the Lord.
உங்களுக்கு பிறந்த மூத்த மகன் அவன் காப்பாற்றப்பட்டனாகவே அவன் கர்த்தருக்கு சொந்தம் என்று சொன்னார்.
But now,
ஆனால் இப்பொழுது,
and therefore their first born son they always had to bring to the temple and dedicate him to the Lord.
ஆகவே அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளிலே மூத்த மகனை எப்பொழுதே தேவாலயத்திலே கொண்டு வந்து அவர் பிரதிஷ்டை செய்ய வேண்டியதாக இருந்தது.
That's why even Mary brought Jesus to be dedicated to.
ஆகவே தான் மரியாளும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை செய்ய முடியாக தேவாலயத்துக்கு கொண்டு வந்தார்கள்.
But in the new covenant it's very different.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அது வித்தியாசமாக இருக்கிறது.
Not only our first born son but all our sons and all our daughters belong to the Lord.
மூத்த மகன் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா பையன்களும் எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தம்.
Just like not only one day but 7 days.
எப்படி ஒரு நாள் மட்டும் தேவனுக்கு சொந்தமானதல்ல, எல்லா நாட்களும் தேவனுக்கு சொந்தமோ.
Not only first born son but all our children.
முதற் பிறந்த ஆண்மகன் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா பிள்ளைகளும் தேவனுக்கு சொந்தம்.
Another area.
இன்னொரு பகுதி.
In the Old Testament they gave 10% to God.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே 10% தேவனுக்கு கொடுத்தார்.
Now in the new covenant God says everything you have belongs to me.
ஆனால் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே உனக்கு உள்ளதெல்லாம் தேவனுக்கு சொந்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Because it says here in 1 Corinthians 10 verse 26.
1 கொரிந்தியர் 10:26 லே வாசிக்கிறோம்.
Everything that is on the earth belongs to is the Lord's.
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம்.
That word the fullness means everything that is on the earth.
அது நிறைவு என்று சொன்னால் பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு சொந்தம்.
The earth belongs to the Lord.
பூமி கர்த்தருக்கு சொந்தம்.
And everything on this earth belongs to the Lord.
இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு சொந்தம்.
All the silver and gold and money and property belongs to the Lord.
பொன்னும் வெள்ளியும் பணமும் சொத்தும் தேவனுக்கு சொந்தம்.
So even if a house is in your registered in your name,
ஆகவே ஒரு வீடு உங்களுடைய பெயரிலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட,
you must recognize it belongs to the Lord.
அது கர்த்தருக்கு தான் சொந்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
In Bangalore I had a house registered in my name.
பெங்களூர்லே எனக்கு ஒரு வீடு இருக்குது, அது என்னுடைய பெயரிலே பதிவு செய்யப்பட்டிருந்தது.
I would always say, Lord, this is not my house.
நான் எப்பொழுதே ஆண்டவரிடம் என்ன சொல்வேன், ஆண்டவரே இது என்னுடைய வீடு அல்ல.
This is your house.
இது உம்முடைய வீடு ஆண்டவரே.
You have allowed me to live without paying rent. In your house
andavare neer ummudaiya veettile naan vaadagai kodukkamal vaazhuvadharku anumathi koduthirukkireer.
So this is for you.
Agave idu ummudaiya mahimikkaga.
And the landlord's children can also come here.
Agave inda veettukku sondakkararalum inda veettukulle varalam.
And his children
anda veettukku sondakkararude pillaigalum inda veettukku varalam.
This house is open for you, Lord, and for your people.
Andavare inda veedanadu umakku ummudaiya pillaigalukkum thirandirukkirathu andavare.
After that I was not worried what happened to my house.
அதற்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு என்ன நடந்தாலும் நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை.
It is God's.
அது தேவனுடைய வீடு.
It is like supposing you one day sell your house to somebody else.
ஒரு நாளிலே நீங்க உங்கள் வீட்டை வேறொருவருக்கு விற்று விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம்.
After that you are not worried.
அதற்கு பிறகு அந்த வீட்டை குறித்து நீங்கள் கவலைப்படுவதில்லை.
Given it.
நீங்க அதை கொடுத்து விட்டீர்கள்.
I gave it to the Lord like that.
நான் தேவனுக்கு அப்படி கொடுத்து விட்டேன்.
Have you given everything to the Lord like that?
எல்லாவற்றையும் இப்படி தேவனுக்கு கொடுத்து விட்டீர்களா?
That's one of the first things you need to recognize before being faithful and wise.
ஆகவே உண்மையும் விவேகமுள்ளவர்களாக இருப்பதற்கு முன்பதாக இதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும்.
Otherwise you will not be faithful and wise.
இல்லாவிட்டால் நீங்கள் உண்மையும் விவேகமுள்ளவர்களாக இருக்க முடியாது.
You have to recognize we are in the new covenant.
நாம் புது உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
It's not only a little bit that belongs to the Lord, rest belongs to me.
இது கொஞ்சம் ஆண்டவருக்கு சொந்தம், மீதி எல்லாம் எனக்கு சொந்தம் என்ற அல்ல.
So when I say all your money belongs to the Lord, I'm not saying you must put all your money in the offering box.
உங்கள் எல்லா பணமும் தேவனுக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது உங்கள் எல்லா பணத்தையும் காணிக்கை பட்டியலில் போடுங்கள் என்று நான் சொல்லவில்லை.
I don't put all my money in my offering box. I got money in my bank account.
என்னுடைய எல்லா பணத்தையும் நான் காணிக்கை பட்டியலில் போடவில்லை. இப்பொழுது என்னுடைய வங்கி கணக்கில் என்னுடைய பணம் இருக்கிறது.
But I don't recognize it as mine.
ஆனால் அது எனக்கு தான் சொந்தம் என்று நான் சொல்லுவதில்லை.
It's yours, Lord.
ஆண்டவரே அந்த பணம் உம்முடையதான்.
When it says belongs to God, it doesn't mean all that has to go for missionary work or church work.
பணம் உமக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது அந்த பணம் எல்லாமே மிஷனரி வேலைக்காகவும் அல்லது சபை ஊழியத்துக்காகவுமே அந்த பணம் செலவு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம் அல்ல.
You know what I understand to be God's work?
தேவனுடைய ஊழியம் என்றால் என்ன என்பதை நான் எப்படி விளங்கிக் கொண்டேன் தெரியுமா?
It's not the wrong idea that so many people have in the world.
இந்த உலகத்திலே அநேக தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்கள்.
Other churches.
மற்ற சபைகளும் தவறான அபிப்பிராயத்தை
வைத்திருக்கிறார்கள். God's work is the priest or pastor is doing God's work.
தேவனுடைய வேலை என்று சொன்னால் பிரசங்கியார் அல்லது பாஸ்டர் செய்கிற வேலை தான் தேவனுடைய வேலை என்று எண்ணுகிறார்கள்.
You know what is God's work for me?
என்னை பொறுத்தவரை தேவனுடைய வேலை என்றால் என்ன?
Feeding my children, that is God's work.
என்னுடைய பிள்ளைகளை நான் போஷிக்கிறேனே அது தேவனுடைய ஊழியம்.
Earning money to educate my children, that is God's work.
என்னுடைய பிள்ளைகளை படிப்பு செலவுக்காக நான் பணம் சம்பாதிக்கிறேனே அது தேவனுடைய ஊழியம்.
To give my children a house to live in and to clothe them, that's God's work.
என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணிகளை வாங்கி கொடுப்பது, என்னுடைய பிள்ளைகள் வசிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பது தேவனுடைய ஊழியம்.
That's why I pray about all those things.
ஆகவே தான் இவைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
So don't think God's work is only preaching or going in the open air or missionary work.
ஆகவே தேவனுடைய வேலை என்று சொன்னால் பிரசங்கிப்பது மட்டும்தான் தேவனுடைய வேலை அல்லது திறந்தவெளி பிரசங்கம் தேவனுடைய வேலை அல்லது மிஷனரி வேலை தான் தேவனுடைய வேலை என்று எண்ண வேண்டாம்.
That is what the new covenant teaches.
இதுதான் புதிய உடன்படிக்கை நமக்கு போதிக்கிறது.
In the old covenant one tribe Levi only did God's work.
பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஊழியத்தை செய்தவர்கள் ஒரே ஒரு கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார் மட்டும்தான்.
And you ask the other 11 tribes, are you doing God's work?
மற்ற 11 கோத்திரத்தாரை பார்த்து கேளுங்கள், நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறீர்களா?
They say, no, we are not doing God's work. The Levites do God's work.
இல்லை, நாங்கள் தான் ஊழியம் செய்வதில்லை, லேவியர்கள் தான் தேவனுடைய ஊழியத்தை
செய்கிறார்கள். That is old covenant.
அது பழைய உடன்படிக்கை.
So if you say, no, I don't do God's work, the elders or the pastors, they do God's work.
நான் தேவனுடைய ஊழியத்தை செய்வதில்லை, என்னுடைய சபையின மூப்பர்கள், பிரசங்கியார்கள், பாஸ்டர்கள் தான் ஊழியம் செய்கிறார் என்று சொன்னால்,
that is old covenant.
அது பொது பழைய உடன்படிக்கை.
In the new covenant, we are all God's servants.
புதிய உடன்படிக்கையில் நாம் எல்லாருமே தேவனுடைய ஊழியர்கள்.
The main thing we have to be free from is sin.
ஆனால் நாம் விடுதலையாகக்கூடிய பிரதானமான காரியம் என்னவென்றால் பாவம்.
Let me show you Romans chapter 6.
ரோமர் 6 ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Romans 6:22.
ரோமர் 6 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனம்.
It's a great verse.
மிகவும் பெரிய வசனம், நல்ல வசனம்.
I just want to read the first part of it.
அந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
Being free from sin, you became a servant of God.
நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டதனாலே தேவனுக்கு ஊழியர்களானீர்கள்.
So what does it mean?
ஆகவே இதனுடைய பொருள் என்ன?
Once I was a servant of sin.
முதல் ஒரு காலத்திலே நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், அல்லது பாவத்துக்கு ஊழியம் செய்தேன்.
You know, like you were working in a job.
நீங்கள் ஒரு வேலையிலே ஈடுபட்டு வேலை செய்வது போல.
You resigned that job.
நீங்கள் அந்த வேலையை ராஜினாமா செய்கிறீர்கள்.
And you went to another company and took another job.
வேறு ஒரு கம்பெனியிலே போய் வேறு ஒரு வேலையை சேர்ந்து விட்டீர்கள்.
Many of you have done that.
நீங்கள் அப்படி செய்திருக்கீர்கள். உங்களில் அநேகர் அப்படி செய்திருக்கிறீர்கள்.
You were working in one office, you resigned and went to another office.
ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தீர்கள், வேலையை ராஜினாமா செய்து விட்டு இப்பொழுது வேறு ஒரு வேலையிலே சேர்ந்து விட்டீர்கள்.
I also did that.
நானும் அதை செய்திருக்கிறேன்.
I was working in an office called sin.
பாவம் என்றதன ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருந்தேன்.
And for many years I was a very faithful servant in that company.
அநேக ஆண்டுகளாக அந்த கம்பெனியிலே மிகவும் உண்மையுள்ளவனாய் நான் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன்.
Whatever my master sin told me to do, I did it faithfully.
என்னுடைய எஜமானாகிய பாவம் என்னவெல்லாம் செய்ய முடியாது சொல்லிதோ அதையெல்லாம் உண்மையாக நான் செய்து கொண்டிருந்தேன்.
One day I said, I'm resigning, I'm going.
ஒரு நாளிலே என்னை ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தேன்.
And I joined another company.
இப்பொழுது வேறொரு கம்பெனியிலே நான் சேர்ந்து விட்டேன்.
Where Jesus Christ was my master.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய எஜமான்.
So that's how I became a servant of God.
இப்படித்தான் நான் தேவனுக்கு ஊழியனாய் மாறுகிறேன்.
That's what this verse says.
அதுதான் இந்த வசனம் சொல்கிறது.
You are freed from that old slavery, now you are a servant of God.
நீங்கள் அந்த பழைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளானீர்கள், அல்லது தேவனுக்கு ஊழியரானீர்கள்.
I want to ask you.
உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Have you given your resignation letter to that master called sin?
பாவம் என்கிற அந்த எஜமானுக்கு உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எத்தனை பேர் சமர்ப்பித்து விட்டீர்கள்?
He may say, can you come one day a week and help me in the office?
அந்த எஜமான் சொல்வான், வாரத்துல ஒரு நாளாச்சும் வந்து பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு போன்னு சொல்லி கேட்பான்.
No, not even one day. I finished with it.
இல்ல இல்ல ஒரு நாள் கூட வர மாட்டேன், நான் முற்றிலும் ராஜினாமா செய்து விட்டேன்.
I am serving somebody else now.
நான் இப்பொழுது வேறு ஒருவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன்.
Every one of us are to be servants of God.
நம்மில் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஊழியர்களாக வேண்டும்.
Only condition, I want to be free from sin.
அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும்.
Even to be free from that, this new master will help me.
அந்த பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு கூட இந்த புது எஜமான் உங்களுக்கு உதவி செய்வார்.
So we need to understand what it means to be a steward.
ஆகவே உக்கிரான காரணம் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Not one day in seven, not 10% of our life.
வாரத்திலே
of our income.
ஏழு நாட்களிலே ஒரு நாள் என்றோ, அல்லது நம்முடைய சம்பளத்திலே 10% என்றோ அல்ல.
Everything for the glory of God.
எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக.
I feed my children, educate them, clothe them for the glory of God.
என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கிறேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், அவர்களை படிப்பிக்கிறேன், எல்லாம் தேவ மகிமைக்காக.
Give your children higher education for the glory of God.
உங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பும் கூட தேவனுடைய மகிமைக்காக நீங்க செய்ய வேண்டும்.
So in our church we have a much clearer understanding of what it means to be a servant of God.
ஆகவே தேவனுக்கு ஊழியனாய் இருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் நம்முடைய சபையிலே மிகவும் தெளிவான ஒரு கருத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
I'll discover the wonderful thing I realized because of this.
இதன் நிமித்தமாய் நான் கண்டுபிடித்த அற்புதமான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
See, I learned in Jesus life.
இயேசுவின் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால்,
one of the great secrets of his life was this.
அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இதுதான்.
He did not give one day in seven to God.
அவர் வாரத்திலே ஏழு நாட்களிலே ஒரு நாளை ஆண்டவர் கொடுக்கவில்லை.
See what he said in John chapter 5.
யோவான் 5 ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
The Jews, he had just healed one man, a lame man, and asked him to carry his bed and go home.
ஒரு நடக்க முடியாத சப்பானியை குணமாக்கி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்கி அனுப்பிவிட்டார்.
And so the Pharisees said, why are you carrying your bed on the Sabbath day?
அங்க உள்ள பரிசேயர்கள் எல்லாம், ஏன் நீ ஓய்வு நாளிலே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய் என்று கேட்டார்கள்.
And he said, the one who healed me told me to take up my bed and go.
என்னை சுகமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று சொல்கிறார்.
So the Pharisees were very angry with Jesus for making somebody work on the Sabbath day.
ஆகவே ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை வேலை செய்ய வைத்தபடினாலே பரிசேயர்கள் அதிகமாக இயேசு மீது கோபப்பட்டார்கள்.
So verse 16.
ஆகவே
John 5:16.
ஆகவே யோவான் 5 ஆம் அதிகாரம் 16 ஆம் வசனம்.
Therefore the Jews persecuted Jesus because he was doing these things in the Sabbath day.
இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள்.
And now listen to his reply and then you will understand why he worked on the Sabbath day.
இப்பொழுது அவர் கொடுத்த பதிலை நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்பொழுது ஓய்வு நாளை பற்றி நீங்கள் அதிகமாக விளங்கிக் கொள்ளலாம்.
My father is working until now and so I am also working.
என்னுடைய பிதாவானவர் இதுவரைக்கும் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறார்.
Do you think God in heaven has got a Sabbath day where he does not work?
பரலோகத்திலே பிதாவுக்கு ஓய்வு நாள் என்று இருக்கிறதா? வேலை செய்யாத நாள் என்று இருக்கிறதா?
One day in seven where he does not forgive anybody?
வாரத்திலே ஒரு நாள் நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறாரா? ஓய்வு நாள் என்று சொல்கிறார்.
One day he says I will not help anybody today.
இன்றைக்கு ஓய்வு நாள் ஆகவே இன்றைக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறாரா?
I am resting.
நான் இப்பொழுது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை.
That's what Jesus said.
அதுதான் இயேசு சொல்கிறார்.
My father doesn't have any Sabbath day.
என் பிதாவுக்கு ஓய்வு நாளே கிடையாது. அவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார்.
I am in partnership with my father in this business.
இந்த தொழிலிலே நான் என்னுடைய பிதாவோடு கூட நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன்.
I don't have a Sabbath day.
ஆகவே எனக்கு ஓய்வு நாள் என்று இல்லை.
I know in Genesis chapter 2 God had a Sabbath day.
ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்திலே தேவன் ஓய்வு நாளை வைத்திருந்தார் என்று
எனக்கு தெரியும். But the next day Adam fell into sin.
ஆனால் அடுத்த நாளிலே ஆதாம் பாவத்தில் விழுந்தான்.
And after Adam sinned God has never had a Sabbath day.
ஆதாம் பாவத்தில் விழுந்ததற்கு பிறகு ஆண்டவருக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது.
He has to help fallen man.
விழுந்து போன மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டுமே.
From Genesis 3 onwards God has had no Sabbath.
ஆதியாகமம் 3 அதிகாரம் முதல் ஆண்டவருக்கு ஓய்வு நாள் என்பதே கிடையாது.
Jesus said he is working until now.
இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் என்று இயேசு சொல்கிறார்.
I am a son in partnership with my father. I am also working.
ஆகவே என் பிதாவோடு கூட நான் மகனாக இருந்து அவரோடு கூட நான் பங்காளியாக இருக்கிறேன். ஆகவே நானும் வேலை செய்கிறேன்.
So that is where I learned.
இங்கே தான் அதை கற்றுக்கொண்டேன்.
I don't have a day of rest.
எனக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது.
I have an inward rest. Every day of the year
varshathin ovvoru naalum ullana ilaippaarthal enak irukkirathu.
And when I have an inward rest
ullana ilaippaarthal irukkumbolathu
I can work on the outside.
Naan purambaga velai seiya mudiyum.
That is how I have served the Lord.
Ipadi dhaan naan devanukku oodiyum seidirukiren.
I don't have a day of rest. I don't need one.
எனக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது. எனக்கு தேவையும் இல்லை.
I say the same thing Jesus said.
இயேசு சொன்ன அதே கருத்தை நானும் சொல்கிறேன்.
My father is working.
என்னுடைய பிதா கிரியை செய்கிறார்.
My savior is working.
என்னுடைய இரட்சகர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
Without a Sabbath.
ஓய்வு நாள் இல்லாமல் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்.
I also work.
ஆகவே நானும் ஊழியம் செய்கிறேன்.
Every day I want to live for him.
ஒவ்வொரு நாளும் நான் அவருக்காக வாழ வேண்டும்.
Somebody asked me, Brother Zach, now you're 73, when are you going to retire?
ஒருவர் இடத்தில் இப்படி கேட்டார், சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு 73 வயதாகிவிட்டது, எப்பொழுது நீங்கள் ஓய்வு பெறப் போகிறீர்கள்?
Oh, I said, I think I've got another 16, 17 years at least before I go to heaven.
நான் பரலோகத்துக்கு போகும் முன்பதாக இன்னும் குறைந்தபட்சம் 16, 17 ஆண்டுகள் இருக்கிறது.
When I get to heaven, I promise you, I will stop preaching and praying and everything.
நான் பிராமிஸா உங்ககிட்ட சொல்றேன், பரலோகத்துக்கு போன நாள்ல இருந்து நான் ஊழியம் செய்வதையோ ஜீவிப்பதோ எல்லாத்தையும் நான் நிறுத்தினேன். ஓய்வு பெற போகிறேன்.
I will still serve God but not preaching and praying anymore.
அங்கே நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன், ஆனால் அங்கே போய் பிரசங்கிப்பதோ ஜீவிப்பதோ கிடையாது.
There's no retirement on this earth.
இந்த பூமியில் எனக்கு ஓய்வு என்பது கிடையாது.
Definitely not.
கண்டிப்பாக கிடையாது.
Why?
ஏன்?
Because my father is working.
என்னுடைய பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
He said so, I am also working.
ஆகவே அவர் நானும் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார்.
All his life.
அவருடைய வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதுமாக
Jesus was working.
இயேசு கிரியை செய்து கொண்டே இருந்தார்.
What about his possessions?
அவருக்கு உண்டானவைகள் என்ன?
See John 17.
யோவான் 17 ஆம் அதிகாரம்.
He didn't give 10% to God.
அவர் தன்னுடைய தனக்குள்ளவைகளிலே 10% தேவனுக்கு கொடுக்கவில்லை.
See what he says in John 17.
யோவான் 17 ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
Verse 10.
10 ஆம் வசனம்.
Jesus said to the Father in this prayer.
இயேசு தம்முடைய ஜெபத்திலே பிதாவை நோக்கி சொல்கிறார்.
This is a true steward.
இவர்தான் உண்மையான உக்கிரானக்காரர்.
This is a faithful steward.
உண்மையுள்ள விசாரணைக்காரர்.
Father,
பிதாவே,
all the things that are mine are thine.
என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள்.
Not 10%.
10% அல்ல.
100%.
100%.
All that is mine is thine.
என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள்.
And so he could say the next part of that verse.
அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி.
Therefore,
ஆகவே.
Therefore,
ஆகவே.
All that is thine is mine.
உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள்.
That is how he got everything from the Father.
இப்படி தான் ஒவ்வொன்றையும் பிதாவிடம் இருந்து அவர் பெற்றுக்கொண்டார்.
Now some of you give 10% to God, God will give 10% to you.
உங்களில் ஒரு சிலர் தேவனுக்கு 10% கொடுக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு 10% மாத்திரம் கொடுப்பார்.
I don't want 10% from God. I don't want 10%.
நான் தேவனிடத்திலிருந்து எனக்கு 10% தேவையில்லை.
I want everything God has.
தேவன் இருக்கக்கூடிய தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு தேவை.
How many of you want 10% from God?
உங்கள் எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து 10% மட்டும் போதும்?
Supposing you go to heaven.
நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்கள்.
God says you gave me 10% on earth, right?
பூமியில நீ எனக்கு 10% கொடுத்தாய் அல்லவா?
Okay, that corner of heaven 10%. You can roam around there but you can't come to the 90% of heaven.
பரலோகத்துல அந்த மூலையில பாத்தீங்கன்னா அதான் அந்த 10% அங்க வேணா இருக்கலாம். ஆனா என்கிட்ட எல்லாம் வர முடியாது.
I don't want to hear that.
எனக்கு அப்படி நான் கேட்க விரும்பவில்லை.
I want to be like Jesus.
நான் இயேசு போல இருக்க
விரும்புகிறேன். All that is mine is thine.
என்னுடையது எல்லாம் உம்முடையவைகள்.
All that is thine is mine.
உம்முடையது எல்லாம் என்னுடையவைகள்.
I want to urge you my brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Be a faithful steward.
உண்மையுள்ள உக்கிரணக்காரனாக இருங்கள்.
I explained earlier that does not mean you put all your money in the offering box.
ஏற்கனவே விளக்கி சொன்னேன் இதனுடைய பொருள் எல்லா காணை எல்லாம் உங்கள் பணத்தை எல்லாம் காணிக்கை பெட்டியிலே போடுவதல்ல.
Everything you must be faithful in using it for the glory of God.
ஒவ்வொன்றையும் நீங்கள் பயன்படுத்துவதிலே தேவனுடைய நாம மகிமைக்காக உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும்.
You can save up money to build a house that is for the glory of God.
ஒரு வீட்டை கட்டுவதற்கென்ற பணத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கலாம். அது தேவனுடைய
You can save up money to educate your children. That's good for the glory of God.
உங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நீங்கள் பணத்தை செலவு சேமிக்கலாம். அது தேவனுடைய நல்லது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக.
People say, where does it say that in the Bible?
இப்படி எல்லாம் சொல்றீங்களே, வேதத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்களேன்.
Okay, I'll show you.
நான் காண்பிக்கிறேன்.
I always say, don't believe me if I can't show it to you in the Bible.
வேதத்திலிருந்து நான் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்காவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம்.
2 Corinthians chapter 12.
2 கொரிந்தியர் 12 அதிகாரம்.
Verse 14.
14th vasanam.
2 Corinthians 12:14.
2 Corinthians 12th adhigaram 14th vasanam.
The last part of that verse.
Andha vasanathin pin pagadi.
Children do not have to save up for their parents, but parents must save up for their children.
பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும்.
What does it say parents must do for their children?
பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது?
They must save up something for them.
பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்றை சேமித்து கொடுக்க வேண்டும்.
Is the Holy Spirit writing that?
பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதுகிறார் என்று கேட்கலாம்.
But you say Jesus said don't save up treasure for yourself.
இந்த பூமியிலே உங்களுக்கென்று பொக்கிஷத்தை சேமித்து வைக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே பிரதர் என்று சொல்லலாம்.
Both are true.
இரண்டுமே உண்மைதான்.
I don't save up treasure for myself.
எனக்கென்று நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதில்லை.
But I save up for my children.
இந்த பிள்ளைகளுக்கென்று பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன்.
There's nothing wrong in that.
அது தவறில்லை.
And not only that,
அது மட்டுமல்ல,
Paul is speaking here to the Corinthian Christians.
கொரிந்தியிலே உள்ளதன கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்கிறார்.
Verse 14, first part.
14th வசனம் முதல் பகுதி.
As an apostle, I will not be a burden to you.
அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு பாரமாக இருக்க போவதில்லை.
Why?
ஏன்?
Because I am your father.
நான் உங்களுடைய தகப்பன்.
You are my children.
நீங்களுடைய பிள்ளைகள்.
That is why I don't take money from you, he said.
ஆகவே தான் உங்களிடத்திலிருந்து நான் பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்கிறார்.
See Paul's attitude as a father.
Paul தகப்பனாக இருந்த அவருடைய மனப்பான்மையை பாருங்கள்.
Many pastors are not fathers.
अनेक பாஸ்டர்கள் தகப்பன்மார்களாக இல்லை.
That's why they take money.
ஆகவே தான் பணத்தை வசூல் செய்கிறார்கள்.
They are school teachers.
அவர்கள் பள்ளியிலே உள்ளதன ஆசிரியர்கள்.
You can't employ a school teacher without giving him a salary.
ஒரு ஸ்கூலிலே சம்பளம் கொடுக்காமல் எந்த ஆசிரியரையும் நியமிக்க முடியாது.
But how much salary does your father get for looking after you?
உங்கள் பிள்ளைகளே உங்களை கவனிக்க முடியாத பெற்றோர் எவ்வளவு சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்?
How much salary does your mother get for looking after you?
உங்களை பராமரிப்பதற்கு உங்கள் அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது?
Your father and mother do 1000 times more for you than that school teacher.
இந்த ஸ்கூல் ஆசிரியரை காட்டிலும் உங்களுடைய தகப்பனும் தாயும் 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு செய்கிறார்கள்.
They do it free.
ஆனால் அதை இலவசமாக உங்களுக்கு கொடுக்கிறார்கள்.
Because they are fathers and mothers.
ஏனென்றால் அவர்கள் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார்கள்.
The school teacher will not teach you 1 hour of mathematics without collecting money.
பணம் வசூலிக்காமல் பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர் ஒரு மணி நேரம் கூட உங்களுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார்.
And most pastors are teachers. They collect their salary.
அநேக பாஸ்டர்கள் டீச்சர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய சம்பளத்தை வசூலிக்கிறார்கள்.
Fathers don't collect a salary.
தகப்பன்மார்கள் சம்பளத்தை வசூல் செய்ய மாட்டார்கள்.
This church has been going for more than 30 years.
இந்த சபையானது 30 ஆண்டுகள் அதிகமாக இங்கு நடைபெற்றுக்
கொண்டிருக்கிறது.
குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள்.
The elders here are not teachers. They've been fathers. They never collected a salary from.
இங்கே இருக்கக்கூடிய மூப்பர்கள் அவர்கள் ஆசிரியர்கள் அல்ல. அவர்கள் ஒரு காலம் சம்பளத்தை வசூல் செய்வதில்லை.
The same way in all of our churches.
அதே போல தான் நம்முடைய எல்லா சபைகளிலும்.
That is what we say we are different from others.
இங்கே தான் நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கோம் என்று
சொல்றோம். We don't have paid school teachers. We have unpaid fathers.
சம்பளம் கொடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கு இல்லை, சம்பளம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள்.
Like Paul.
பவுலை போல.
His children don't have to give to the father. The father gives for the children.
பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
What did Jesus say?
Yesu enna solugirar?
I give everything to God, God gives everything to me.
Enudaiya ellavattrum naan devukku kodukiren, avar ellavattrum enakku kodukirar.
Those who give 10% to God will get 10% from God.
10% mattume devukku kodukiravargal devanudaiya thanda 10% mattume petrukolluvargal.
Those who give everything say, Lord, it's all yours.
Ellavattrum devukku koduthu aandavare ummudiyad endru solugiravargal.
God says to you,
devungalai paathu solugirar,
my son,
en magane,
my daughter,
en magale,
all that I have is yours.
Enakku idellam unakkuriyathu.
I believe God can heal your sicknesses like that.
இது போல தேவனுடைய வியாதிகளை குணமாக்க முடியும்.
I don't preach healing.
நான் குணமாக்குதலை பிரசங்கிப்பதில்லை.
But I have experienced healing many times in my life.
ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பல சமயங்களிலே தேவனுடைய குணமாக்குதலை உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன்.
Otherwise, how could I be serving God for 46 years without missing a single meeting anywhere in the world?
அப்படி இல்லாதிருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு கூட்டத்தை கூட நான் தவறவிடாமல் சென்று 46 ஆண்டுகள் பிரசங்கிக்க முடிந்திருக்கிறது.
This God has given me everything that he has.
தேவன் அவருக்கு உள்ளதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
Because I gave everything to God.
என்றால் நான் எனக்கு உள்ளதெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறேன்.
God doesn't like me in a special way, he likes you also.
என்னை மட்டும் ஏதோ விசேஷமாக நேசிக்கிறன்றல்ல தேவன் உங்களையும் நேசிக்கிறார்.
But these are laws.
இவங்கெல்லாம் பிரமாணங்கள்.
You give 10% to God, he'll give 10% to you.
10% ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் 10% உங்களுக்கு கொடுப்பார்.
Let me show you Psalm 18.
சங்கீதம் 18.
Psalm 18.
சங்கீதம் 18.
Verse 25.
25ஆம் வசனம்.
With the kind you show yourself kind.
தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும்.
With the blameless you show yourself blameless.
உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும்.
With the pure you show yourself pure.
புனிதனுக்கு நீர் புனிதராகவும்.
With the crooked you show yourself astute.
மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று சங்கீதம் 18:26-27
வசனம். God will meet you according to how you are.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல தேவனுங்களை நடத்துவார்.
You give everything to God.
நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுங்கள்.
God will give everything to you.
அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார்.
So let's recognize that first.
ஆகவே நாம் முதலாவதாக இதை அறிந்து கொள்வோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
We pray that you will apply these truths to our lives.
ஆண்டவரே இந்த சத்தியங்களை எங்கள் வாழ்க்கைக்கு பொருந்த முடியாது என்று ஜெபிக்கிறோம்.
Help us to live according to the light.
ஆண்டவரே இந்த வேதவசனத்தை வெளிச்சப்பட்டு வாழ உதவிச்சு.
Glorify you in our lives.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த உதவிச்சு.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.